الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد خاتم النبيين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون صدق الله العظيم عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه سمع النبي صلى الله عليه وسلم قال إن الله عز وجل يقول يا ابن آدم إن تعطي الفضل فهو خير لك وإن تمسكه فهو شر لك وابدأ بمن تعول أو كما قال عليه الصلاة والسلام فيما يرويه عن ربه عز وجل புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுக்கே உரித்தானது. அவனுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீதிலும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுடைய சலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. புனித ஜுமாவுக்கு சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது இஸ்லாமிய அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விடயங்களை எல்லாம் எமது வாழ்விலே எடுத்து நடத்தும்படியாக எமக்கு ஏவியுள்ளானோ, கட்டளைகள் விடுத்துள்ளானோ, அத்தகைய அனைத்து விடயங்களையும் பரிபூர்ணமான முறையில் எடுத்து நடந்தும் எவைகளை விட்டும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எம்மை எச்சரித்துள்ளானோ, தடை செய்துள்ளானோ, அத்தகைய விடயங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். புனித ஜுமாவுக்கு சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது இஸ்லாமிய அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ரமலானுடைய மாதத்தை எமக்கு அடைய வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். எந்த ரமலானுடைய மாதத்தை யா அல்லாஹ் நீ எங்களுக்கு தர வேண்டும் என்று ஷாபானுடைய மாதம் இருந்து ரஜபுடைய மாதத்திலிருந்து நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக் கொண்டிருந்தோமோ, அத்தகைய மாதம் சந்தோஷமாக மிகவும் அது சாந்தமான ஒரு ரமலானுடைய மாதமாக அல்லாஹ்வுடைய அருளை சுமந்து வந்திருக்கக்கூடிய அந்த ரமலானுடைய மாதமாக இன்று நாம் அனைவரும் அந்த ரமலானில் பிடிக்க வேண்டிய நோன்பை நோற்றவர்களாக இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ரமலான் வருவதற்கு முன்னிருந்தே ரமலானுடைய சிறப்புகளையும் ரமலானுடைய மகிமைகளையும் அதிலே செய்யப்படக்கூடிய அமல்களுடைய அதனுடைய இலாபங்களையும் பற்றி நாம் எல்லோரும் அறிந்து கொண்டே இருந்தோம், கேட்டுக்கொண்டே இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அவைகள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருள வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் வந்திருக்கின்றது. இது ஒரு புனிதமான ரமலானுடைய மாதம். ஏனைய காலங்களைப் போல இதனை கழித்து விட முடியாது. இது ஒரு சிறப்பான மாதம். ஏனைய காலங்களைப் போல வீணாக கழித்து விட முடியாது. வீணான அமைப்பிலே எங்களுடைய காலம் கழிந்தது போன்று இந்த காலமும் அப்படியே வீணாக கழியக்கூடாது. இதிலே பல நல்ல அமல்களை நாங்கள் செய்து இதனை கௌரவிக்கப்பட வேண்டிய அதாவது மாதமாக இருக்கிறது. ஆரம்ப காலங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய மூத்தவர்கள், எங்களுடைய மூதாதைகள் ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் இந்த ரமலானுடைய மாதத்துக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியங்கள் தான் என்ன, இதற்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு தான் என்ன, இதனுடைய அந்தஸ்து தான் என்ன சகோதரர்களே. ஆனால் அந்த மகிமைகள், அந்த அந்தஸ்துக்கள், அந்த கௌரவங்கள் எங்களுடைய காலத்தை பார்க்கின்ற பொழுது மிக மிக குறைந்து கொண்டிருப்பதை பார்த்துத்தான் கவலையாக இருக்கிறது. ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் எத்தனையோ பலவிதமான கௌரவிப்புகள் இந்த ரமலானுடைய மாதத்துக்கு. ஆனால் ரமலானுடைய காலம் வந்தாலும் எங்களுக்கு நோன்பு காலமா இது என்று நாங்கள் உணர முடியாத அளவுக்குள்ள சில நிலைமைகள் எங்களுடைய சில மக்களிடத்திலே காட்சியளிக்கதை பார்த்துதான் கவலையாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதனால் இந்த மாதத்தை அவ்வாறு நாங்கள் கழித்துவிடக் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அதாவது மஸ்ஜித் நபவியினுடைய மிம்பரிலே அவர்கள் ஏறுகின்ற பொழுது ஆமீன் என்ற வார்த்தைகளை மூன்று விடுத்தம் சொன்னார்கள், மூன்று விடுத்தம் சொன்னார்கள். அதில் ஒரு விடயம் தான் என்ன தெரியுமா, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் நபி அவர்கள் அதாவது அந்த மிம்பரிலே இருக்கின்ற அந்த கட்டத்திலே ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் என்ன தெரியுமா சொன்னார்கள், ரமலானுடைய மாதத்தை அடைந்த ஒரு மனிதன், ரமலானுடைய மாதத்தை அடைந்த ஒரு மனிதன், அந்த ரமலானுடைய மாதத்தை சரியான முறையிலே பயன்படுத்தாதவன், அதை பக்குவப்படுத்தாதவன், அதை சரியான முறையிலே கழிக்காத மனிதன் அவன் நாசமடையட்டும், அவன் நாசமடையட்டும் என்ற அந்த பதுஆவைத்தான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்கள் அதற்குத்தான் ஆமீன் என்றும் கூறினார்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எங்களுடைய ரமலானுடைய மாதம் வந்தும் நாங்கள் அந்த ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பதுஆவுக்கு ஆளாகிவிடக் கூடாது, ரமலானுடைய காலத்தை வீணாக கழித்துவிடக் கூடாது, மோசமாக கழித்துவிடக் கூடாது, இதை சிறப்பாகவே கழிக்க வேண்டும். பகல் நேரத்திலே நோன்பிருந்து இரவு நேரத்திலே பல இபாதத்துகளுக்கு எங்களை பழக்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய முன்னோர்கள் அவ்வாறுதான் தங்களுடைய காலங்களை பழக்கி இருக்கின்றார்கள். எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அவ்வாறுதான் கழிந்திருக்கிறது, சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் அவ்வாறே தான் கழிந்திருக்கிறது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலம் வந்து விட்டால் அவர்கள் மஸ்ஜிதை அங்கே கைப்பற்றி விடுவார்கள், மஸ்ஜிதுக்குள்ளே தங்களுடைய கால நேரங்களை கழித்து விடுவார்கள். அவ்வாறு என்றால் அங்கே இபாதத்துகளை அதிகரிப்பார்கள், இபாதத்துகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள், சஹாபாக்களையும் தூண்டிக் கொள்வார்கள். அதற்கு பின்னால் வந்தவர்களுடைய காலங்களும் அவ்வாறே தான் இருந்தது. விசேஷமாக கடைசி பகுதியிலே ரமலானுடைய அதில் நபி அவர்கள் மஸ்ஜிதிலே தான் தங்களுடைய காலத்தை கழித்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, குர்ஆனுடைய திலாவத்தும் சலவாத்துகளும் ஜிக்ருகளும் சதகாக்களும் இரவு நேர வணக்கங்களும் இன்னும் உண்டான இதர வழிபாடுகளையும் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் எங்களுடைய முன்னோர்களாகிய நல்லடியார்கள் அனைவர்களும் செய்த அந்த அமைப்பு. இமாமுல் மதீனா மாலிக் பின் அனஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவர்கள் மதீனத்துடைய இமாம், மதீனாவிலே மஸ்ஜித் நபவியிலே அவர்கள் உட்கார்ந்து பாடங்களை நடத்துவார்கள். தஃப்ஸீருடைய பாடங்களை, ஃபிக்ஹுடைய பாடங்களை, ஹதீஸுடைய பாடங்களை, இன்னும் உண்டான ஏனைய கலைகளை அங்கே அவர்கள் பெரும் பெரும் பாடங்களாக எடுத்து மக்கள் கூட்டம் பெருவெள்ளமாக அவர்களுடைய பாடத்துக்கு அங்கே வந்து உட்காருவார்கள். அந்த ஃபிக்ஹுடைய மஜ்லிஸுகள், அந்த தஃப்ஸீருடைய மஜ்லிஸுகள், அந்த இல்முடைய மஜ்லிஸுகளுக்கு அந்த மக்கள் அனைவரும் அவர்களை சூழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் என்ன தெரியுமா செய்வார்கள், ரமலானுடைய காலம் வந்துவிட்டால், ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்து விடுவார்கள், இதோ ரமலானுடைய காலம் வருகிறது, நான் என்னுடைய பாடம் நடாத்துவதை எல்லாம் நிறுத்திவிட்டு, பாடங்களை இப்பொழுது மசீதிலே நான் நடாத்துவதை எல்லாம் நிறுத்திவிட்டு எனக்காக என்னுடைய இபாதத்தை நான் செய்ய வேண்டும், நான் ஒரு இபாதம் செய்யக்கூடிய நல்லடியானாக மாறக்கூடாதா என்று அவர்களை பழக்கி அவர்கள் சொல்வார்கள், ரமலானுடைய மாதத்தில் இவைகள் அனைத்துக்கும் நான் விடுமுறை கொடுத்து விடுகிறேன், நான் என்னை மஸ்ஜிதிலே அங்கே தொடர்படுத்திக் கொள்கிறேன், நான் என்னை இபாதத்துக்காக ஒதுக்கப் போகின்றேன் என்ற அறிவிப்பை அவர்கள் செய்து விடுவார்கள். மதீனத்துடைய இமாம் எவ்வளவு பெரிய தங்களை படித்துக் கொண்டு, தாங்கள் எவ்வளவு பெரிய ஒரு ஆலிம், எவ்வளவு பெரிய ஒரு இமாம், எவ்வளவு இபாதத்துகளை செய்திருக்கின்றார்கள், இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி அவர்களுடைய இபாதத்துகளை பற்றி மிக நீண்ட பகுதிகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இரவு நேரத்துடைய வணக்கத்திலே மிகவும் தேர்ச்சி உள்ளவர்கள், மிகவும் பேணிதல் கொண்டவர்கள் ஹஜ்ரத் மாலிக் ரஹ்மத்துல்லா அவர்களை சொல்லுகிறார்கள், நோன்பு மாதம் வருகிறது, நான் இபாதத்தை செய்ய வேண்டும், என்னுடைய இந்த பாடங்களை நான் நிறுத்திக் கொள்கிறேன் என்பதாக சொல்லுவார்கள். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அங்கே சொல்லுகின்ற பொழுது, கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாளைக்கு பலவிதமான சோழிகளுடன் பலவிதமான வேலைகளுடன் ஒரு நாளைக்கு இரண்டு விடுத்தம் நோன்பு காலங்களிலே இரண்டு விடுத்தம் அவர்கள் முழு குர்ஆனையும் முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். முழு குர்ஆனையும் இரண்டு விடுத்தம் இரண்டு தடவைகள் அவர்கள் 30 ஜுஸூக்களையும் ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். முழு ரமலானுடைய காலத்திலும் 60 தடவைகளை அவர்கள் குர்ஆனுடைய அந்த தமாம் செய்திருக்கிறார்கள். 60 தடவைகள். அப்படியாயின் சிலர்கள் கேட்கிறார்கள் ரிவாயத்துகளிலே, இவர்கள் வேறு எதுவுமே செய்வதில்லையா? அவர்களுடைய ஏனைய வேலைகள் இருக்கிறது, ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் ஓய்வெடுப்பதில்லையா? ஓ, அவர்கள் ஓய்வெடுப்பார்கள். இஃப்தார் செய்துவிட்டு மகரிபுக்கு பின்னால் உள்ள நேரத்திலிருந்து அந்த தராவியுடைய நேரம் வரைக்குமான சிறிய நேரத்தில் தான் அவர்கள் ரமலானுடைய காலத்தில் ஒரு ஓய்வை பெற்றுக் கொள்வார்கள் என்பதாக ரிவாயத்துகளிலே வருகிறது. கண்ணியமானவர்களே, அதற்காக நாம் எல்லோரும் மகரிபிலிருந்து அந்த தராவி வரைக்கு ஓய்வெடுப்பதற்கு எந்த தேவையும் கிடையாது. ஏன், காலையிலிருந்து பதிரிலிருந்து நாம் மிக நீண்ட நேரம் எங்களை தூக்கத்திலே ஆழ்த்துகின்றோமே. கண்ணியமானவர்களே, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த அளவுக்கு அவர்களுடைய குர்ஆனுடைய திலாவத்திலே இரண்டு தடவைகள் முழு குர்ஆனையும் ஓதுவதாக இருந்தால் சகோதரர்களே, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அவர்கள்தான் மிக முதலிடமாக இருக்கின்றார்கள் வரலாறுகளிலே பார்க்கின்ற பொழுது. ஏழைய காலங்களிலே, ரமலான் இல்லாத காலங்களிலே முழு குர்ஆனையும் அவர்கள் ஒரு இமாமாக பெரிய ஒரு மகானாக இருந்து கொண்டு ஒரு தடவை அந்த குர்ஆன் முழு குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நோன்பு அல்லாத காலங்களிலே இதே போன்றுதான். ஒவ்வொரு இமாம்களையும் ஒவ்வொரு முன்னோர்களை பற்றியும் எழுதுகின்ற நேரத்திலே இவ்வாறே அவர்களுடைய காலங்கள் கழிந்திருக்கிறது. அபு கதாதா ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி வருகிறது, 3 நாளைக்கு ஒரு விடுத்தம் முழு குர்ஆனை முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். 3 நாளைக்கு ஒரு தடவை. அஸ்வதி யஸீத் ரஹ்மஹுல்லா அவர்கள் என்ன செய்வார்கள், 2 நாளைக்கு ஒரு தடவை அவர்கள் முழு குர்ஆனையும் ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த அளவுக்கு அவர்கள். சயீத் இப்னு ஜுபைர் ரஹிம ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு கிழமைக்கு ஒரு தடவை குர்ஆனை முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய காலங்களை, ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் இபாதத்துக்காக ஒதுக்கி விடுவார்கள். கண்ணியமானவர்களே, இபாதத்துக்காக தங்களை அர்ப்பணித்து விடுவார்கள். அதனால் எங்களுடைய காலம் இப்பொழுது ரமலானுடைய காலமாக இருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய அமல்களும் அவைகள் தான். முடியுமான வரைக்கும் எங்களால் அந்த குர்ஆனுடைய திலாவத்துகளை அதிகமாக நாங்கள் செய்ய வேண்டும், அதிகமாக நாங்கள் செய்ய வேண்டும். இன்னும் உண்டான ஏனைய காரியங்களை நாங்கள் இரவு வணக்கங்களில் ஈடுபட வேண்டும். இரவு தராவி போன்ற அந்த வணக்கங்களை, இரவுடைய வணக்கங்களில் நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, நபி அவர்கள் அவர்களிடத்திலே கேட்கப்படுகின்ற பொழுது, ஏன் யார் சுழல்லா, நீங்களோ முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு அடியானாக இருக்கின்றீர்களே, ஏன் இந்த அளவுக்கு நபி அவர்களுடைய இரண்டு பாதங்களும் வீங்குகின்ற அளவுக்கு நபி அவர்கள் இபாதத்திலே தொழுகையிலே இருப்பார்கள். அதற்கு நபி அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது, உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு தானே இருக்கின்றீர்கள், நீங்கள் ஒரு நபி அல்லவா, இவ்வாறெல்லாம் இருக்கின்ற பொழுது ஏன் இந்த அளவுக்கு நீங்கள் உங்களை இபாதத் செய்து கஷ்டப்படுத்திக் கொள்கின்றீர்கள்? சொன்னார்கள், நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக மாறக்கூடாதா? அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் நன்றி உள்ள ஒரு மனிதனாக ஆகக்கூடாதா, ஒரு அடியானாக நானும் மாறக்கூடாதா என்றுதான் நபி அவர்கள் சொல்வார்கள். அதனால் கண்ணியமானவர்களே, ரஹ்மத்துடைய ஆரம்ப காலங்களிலே நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹ் எங்களுடைய இரக்கமானவன், இரக்க சிந்தனையை தரக்கூடியவன். அல்லாஹுடைய இரக்கம் தான் அவனுடைய கோபத்தை விட முந்தி இருக்கின்றது என்பதாக நாங்கள் படிக்கிறோம். அல்லாஹுடைய கோபமும் அல்லாஹுடைய இரக்கமும் இருக்கிறது. ஒரு பக்கம் கோபம், இன்னொரு பக்கம் அல்லாஹுடைய இரக்கம். இந்த கோபத்திலும் இரக்கத்திலும் இரண்டையும் பார்க்கின்ற பொழுது அல்லாஹுடைய இரக்கம்தான் எல்லாவற்றையும் மிகைக்கக்கூடியது, எல்லாவற்றிலும் அது முந்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் எப்பொழுதாவது தான், அதுவும் தாமதமாகித்தான் அல்லாஹுடைய கோபத்தை உலகத்தார்களுக்கு காட்டிவிடுகிறான். எப்பொழுதும் இரக்கமாகவே இருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் தவறு செய்து விட்டால் கூட அவனுக்கு ஒரு அவகாசத்தை அல்லாஹ் கொடுக்கிறான், அவகாசத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது உலமாக்கள் எழுதுகின்றார்கள், ஒரு மனிதன் தவறை செய்து விட்டால், அவன் காலையில் தவறு செய்து விட்டால், மாலை ஆகின்ற வரைக்கும் அவனுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கப்படுகிறது. அவன் தௌபா செய்கிறானா, அவன் பாவ மன்னிப்பு கோருகிறானா? அவ்வாறு பாவ மன்னிப்பை கோரிவிட்டால் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு மன்னிப்பை வழங்கி விடுகிறான். உடனடியாக அவனுடைய கோபத்தை காட்ட மாட்டான். கண்ணியமானவர்களே, அதே நேரத்திலே ஒரு நல்ல காரியத்தை செய்ய நினைத்து விட்டால் கூட, செய்யவில்லை செய்ய நினைத்து விட்டால் கூட, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த மனிதனுக்கு அதை செய்ததாகவே எழுதி விடுகிறான். நல்ல காரியத்தை மனதுக்குள்ளே, நல்ல காரியத்தை நாங்கள் செய்வதற்கு பலரும் பல எண்ணங்களை வைக்க வேண்டும். அதனால் தான் ஹதீஸ்களிலே வருகிறது, நீயத்துல் முஃமின், ஒரு முஃமின் வைக்கக்கூடிய எண்ணம், அவனுடைய நாட்டம், அவனுடைய நீய, அவன் செய்கின்ற அமலை விடவும் சிறந்ததாகவே அமைந்து விடுகிறது. அமல் செய்ய கிடைக்கவில்லை, சந்தர்ப்பம் அமையவில்லை, ஆனால் அவனுடைய உள்ளத்தில் இருந்தது, நான் நல்ல காரியம் ஒன்றை செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த அடியார்களுடன் இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான். அதனால் இந்த இரக்கமான அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, வஸ்இஅத் ரஹ்மத்தி குல்ல ஷை, உலகத்தில் எத்தனைதான் எவைகள் தான் என்னவெல்லாம் இருக்கிறதோ அனைத்தையும் விடவும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான் அனைத்தையும் விசாலப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அனைத்திலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பொதிந்திருக்கிறது, அவன் விசாலப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆகையினால் கண்ணியமானவர்களே, எந்த நேரத்திலும் அவனுடைய ரஹ்மத்தை கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மஃபிரத்தை திறந்து தந்திருக்கிறான், அவனுடைய மஃபிரத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று நரக விடுதலையை கேட்க வேண்டும், சொர்க்கத்தை கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்க வேண்டும். சகோதரர்களே, நண்பர்களே, இவ்வாறு கேட்டுதான் எங்களுடைய வந்திருக்கக்கூடிய ரமலானுடைய காலத்தை நாங்கள் பகிர்ந்து இந்த காலத்தை கழித்து நல்ல அமல்களை செய்து கொண்டே வர வேண்டும். சகோதரர்களே, குறிப்பாக சொல்வதாக இருந்தால், ரமலானை பற்றி நாங்கள் எல்லா சிறப்புகளையும் முன்னுமே படித்து, முன்னுமே கேள்விப்பட்டு, அதற்கு முன்னாலே எல்லா விடயங்களிலும் நாங்கள் அறிந்தவர்களாக இருக்கிறோம். அதிலும் விசேஷமாக இந்த ரமலானுடைய காலம் வந்தால் நபியுடைய ஒரு விசேஷ தன்மை என்ன தெரியுமா? இந்த ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் நபி அவர்கள் தான தர்மம் செய்வதில், சதகா கொடுப்பதில் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், வேகமாக வீசுகின்ற காற்று, வேகமாக வீசுகின்ற புயல் காற்று, இதை விடவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சதக்கா மிக வேகமாகவே இருந்து கொண்டிருக்கும், அவர்களுடைய பண்பாக இருக்கும். ரமலானுடைய காலத்திலே சதக்கா என்றால் அது நபி அவர்கள் தான் முன்னுதாரணமாக இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, ஆனால் வரலாறுகளிலே நாங்கள் பார்க்கிறோம், எவ்வளவு பெரிய சஹாபாக்கள் தங்களுடைய பணங்களை, தங்களுடைய சொத்துக்களை, அப்படியோ செல்வத்தை அல்லாஹுடைய பாதையிலே செலவழித்து, அல்லாஹுடைய தீனுக்காக கொடுத்து, அல்லாஹுக்காக வேண்டிய ஈச்சம்பளம் தோப்புக்களை, அந்த தோடங்களை அப்படியோ அல்லாஹுக்காக கொடுத்த சஹாபாக்கள் இருந்தார்கள். தங்களுடைய பணத்தை முழுமையாக அல்லாஹுக்காக கொடுத்த சஹாபாக்கள் இருந்தார்கள். ஆனால் நபியவர்களை பற்றி எழுதுகின்ற பொழுது, நபியவர்களிடத்திலே இருந்ததும் கொஞ்சம்தான், ஆனால் அவர்களை எழுதுகின்ற பொழுது வேகமாக வீசுகின்ற அந்த காற்றை விட நபி அவர்கள் சதக்காவுடைய விஷயத்திலே வேகமாக இருப்பார்கள், அதிகமாக செய்வார்கள், அதிகமாக கொடுப்பார்கள். ஏனென்றால் இது ஒரு முஃமினுடைய பண்பு. குர்ஆனுடைய ஆயத்திலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்லுகின்ற பொழுது, அல்லதீன யூமினூன பில் கைப், மறைவானவற்றை கொண்டு நம்புகின்றவர்கள், மறைவானவற்றை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடியவர்கள், அதே போன்று தொழுகையிலே பேணல் காட்டக்கூடியவர்கள், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள், அதிலே பாதுகாக்கக்கூடியவர்கள், அதே நேரத்திலே அவர்கள் நாங்கள் அளித்தவைகளிலிருந்து, நாங்கள் அளித்தவைகளிலிருந்து, நாங்கள் இவைகளை இவர்களுக்கு கொடுத்தோமோ அவைகளை அல்லாஹுக்காக வேண்டி செலவழிப்பார்கள். இந்த மூன்று பண்புகளும் எங்களிடத்திலே வர வேண்டும். ஒன்று மறைவானவற்றை கொண்டுள்ள நம்பிக்கை, அடுத்தது தொழுகையினுடைய பேணுதல், மூன்றாவது செலவழிக்கக்கூடிய தன்மை, செலவழிக்கக்கூடிய தன்மை, சதக்கானுடைய தன்மை. கண்ணியமானவர்களே, இது மூணும் ஒரு ஈமான் உள்ள மனிதருக்கு அடையாளமாக இருக்கிறது. ஈமான்தாரியுடைய அடையாளம், எதுவரை காலமாக அவன் செலவழித்துக் கொண்டே இருப்பானோ, சதக்காக்களை கொடுத்து கொண்டே இருப்பானோ, அது வரைக்கும் அவன் எந்த அளவுக்கு இருக்கிறான் என்றால், அவன் சுவர்க்கத்துடைய ஒரு மரத்தின் கிளையை பற்றி பிடித்துக் கொண்டே இருக்கிறான். ஹதீஸ்களிலே வருகிறது, சுவர்க்கத்திலே ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தில் அந்த மரத்தின் கிளைகள் உலகத்திலே இருக்கிறது, அந்த மரத்தின் கிளைகள் உலகத்திலே இருக்கிறது. அந்த கிளைகள் என்ன தெரியுமா? அதுதான் நாங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள், நாங்கள் செய்யக்கூடிய சதக்காக்கள், நாங்கள் செலவழிக்கக்கூடிய செலவினங்கள். சகோதரர்களே, இந்த நல்ல காரியத்துக்காக செலவழிக்கக்கூடியவைகள் தான் அந்த சுவர்க்கத்தின் மரத்தின் கிளைகளாக இருக்கிறது. எதுவரை காலம் எல்லாம் ஒரு மனிதன் நல்ல காரியத்துக்காக செலவழித்துக் கொண்டே இருப்பானோ அந்த சுவர்க்கத்தின் மரக்கிளைகளை அவன் பற்றி பிடித்தவனாக இருப்பான். அதே நேரத்திலே ஒரு மனிதன் கர்மித்தனம் செய்கின்ற பொழுது, கஞ்சத்தனம் செய்கின்ற பொழுது, செலவழிக்காமல் பதுக்கி வைக்கின்ற பொழுது, அந்த பணம் அந்த சொத்து அவனை நாளை நரக நெருப்பிலே அவனுக்கு நெருப்பாக வந்து அவைகள் அனைத்தும் அவனுடைய முகத்தை, அவனுடைய நெற்றியை, அவனுடைய ஓரப்புறங்களை, அவனுடைய முழு உடம்புகளையும் அது பொசுக்கி சுட்டு தள்ளக்கூடியதாக ஆகிவிடும். அவன் எந்த தங்கங்களை, எந்த வெள்ளிகளை, எந்த ஆபரணங்களை சேர்த்து வைத்திருந்தானோ, அல்லாஹுக்காக செலவழிக்காமல் இருந்தானோ, அவைகள் நிச்சயமாக நெருப்பு மாலைகளாக அவனுடைய உடம்பிலே போடப்பட்டு அவனுடைய உடம்பு பொசுக்கப்படும் என்பதாக ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்திலே அவன் கர்மித்தனம் செய்கின்ற பொழுது, கஞ்சத்தனம் செய்கின்ற பொழுது, நரகத்தின் மரத்தின் கிளையை அவன் பற்றி பிடித்துக் கொண்டே இருக்கிறான். கடைசியிலே நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுக்காக நீங்கள் செலவழியுங்கள், அல்லாஹுக்காக செலவழியுங்கள், அல்லாஹுக்காகவே நீங்கள் செலவழியுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, அந்த அளவுக்கு நாங்கள் செலவழிக்கக்கூடிய நல்ல காரியத்துக்கு கொடுக்கக்கூடிய எங்களுடைய சதக்காக்கள் ஆகப்பெரிய நன்மைகளை எங்களுக்கு ஏற்று தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த சதக்கா இருக்கிறது, நாங்கள் செய்யக்கூடிய சதக்கா எங்களுக்கு உலகத்திலே என்னென்ன நோய்கள் எல்லாம் வருகிறதோ, தாவு அம்ராத கும்பி சதக்கா, அந்த நோய்களுக்கெல்லாம் மருந்தாக அந்த நோயாளிகள் எங்களிடத்திலே இருக்கின்ற பொழுது, அவர்களுடைய பேரிலே நாங்கள் சதக்காக்களை தான தர்மங்களை கொடுக்கின்ற பொழுது அது ஒரு சிகிச்சையாக இருக்கிறது. நீங்கள் சதக்காவை கொடுத்து உங்களுடைய மருந்தாக்கும் நோயாளிகளுடைய நோய்களை தீர்த்து கொள்ளுங்கள் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். வஹஸ்ஸினூ அம்வாலகும் பிஸ்ஸகா, ஜகாத்தை கொடுத்து உங்களுடைய பணங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், சொத்துக்களை பாதுகாருங்கள். சதக்காவை கொடுத்து உங்களுடைய நோய்களை, கஷ்டங்களை, பிரச்சனைகளை, சோதனைகளிலிருந்து தப்புவதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த சோதனைகள் உலகத்திலே வருகிறதே, அது எந்த சோதனையாக இருந்தாலும் சரிதான், பலதரப்பட்ட சோதனைகள் இன்று உலகத்திலே இருக்கிறது. சிலர்களுக்கு பொருளாதார பிரச்சனை, சிலர்களுக்கு குடும்ப பிரச்சனை, சிலர்களுக்கு எதிரிகளுடைய பிரச்சனை, சிலர்களுக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நாங்கள் செய்கின்ற அஸ்ஸதகா ரத்துல் பலா, எல்லா சோதனைகளுக்கும் எல்லா கஷ்டங்களுக்கும் அது அந்த கஷ்டத்தை இல்லாமலாக்கிவிடக்கூடிய, அதனை அதிலிருந்து தப்ப வைக்கக்கூடிய ஒரு ஆகப்பெரிய சாதனமாகத்தான் இந்த சதக்காவை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தந்திருக்கின்றார் சகோதரர்களே. அதனால் இந்த சதக்காவை நாங்கள் கொடுக்கின்ற பொழுது எங்களுடைய மனம் சுத்தமாக மாறும், மனம் சுத்தமாக மாறும். நான் ஜக்காத்தை சொல்ல வரவில்லை, ஜக்காத்துடைய கடமைகளை பற்றி அதனுடைய விஷயங்களை பற்றி உங்களுக்கு பல விடுத்தம் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் சகோதரர்களே, அது குறிப்பிட்டவர்கள் தான் அந்த ஜக்காத்தை கொடுப்பார்கள். சதக்கா என்பது குறிப்பிட்டவர்களுக்கு அல்ல, இது எல்லோரினாலும் செய்யப்பட வேண்டிய ஒரு அமல், எல்லோராலும் செய்யப்பட வேண்டிய அமல், எல்லா மக்களுக்கும் முடியும். நாங்கள் நினைக்க கூடாது வசதி படைத்தவர்கள், வசதி உள்ளவர்கள் தான் இந்த சதக்காவிலும் செய்ய வேண்டும் என்பது அல்ல. வசதி உள்ளவர்களும் சதக்காவை கொடுப்பார்கள் அவர்களுடைய தகுதிக்கேற்ப. அதே நேரத்திலே வசதி இல்லாதவர்களும் இந்த சதக்காவை செய்ய முடியும், முடியும் சகோதரர்களே. சதக்கா என்பது வெறும் எங்களுடைய பொருளை கொடுத்துதான், பணத்தை கொடுத்துதான் அந்த சதக்காவை கொடுக்க வேண்டும் என்பது அல்ல. சதக்கா என்பது எங்களுடைய பணத்தினாலும் எங்களுடைய சொத்தினாலும் கொடுக்கலாம், எங்களுடைய வார்த்தையாலும் செய்யலாம், எங்களுடைய வார்த்தையாலும் சதக்கா கொடுக்கலாம், எங்களுடைய செயலாலும் சதக்காவை செய்யலாம், எங்களுடைய செயலாலும் சதக்கா இருக்கிறது. எங்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து எதையாவது கேட்டால் எங்களிடம் இல்லையா, நாங்கள் அவருக்கு நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புகிறோம், நல்ல மனசே சந்தோஷப்படக்கூடிய ஒரு புத்திமதியை சொல்லி அனுப்புகிறோம். அல் கலிமது தய்யிபா சதகா, மனமான ஒரு வார்த்தை, சந்தோஷப்படுத்தக்கூடிய, மனதை தொடக்கூடிய ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புகிறோம், அதுவும் சதகாவாகவே இருக்கிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாதையிலே இருக்கின்ற மனிதர்களுக்கு இடையூறு செய்கின்ற, மனிதர்களுக்கு இடையூறு செய்கின்ற பொருட்களை அகற்றி விடுவது என்பது இதுவும் ஆகக்கூடிய ஒரு சதகா என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அப்படியாயின் இந்த ஹதீஸுக்கு உலமாக்கள் பலதரப்பட்ட விளக்கங்களை சொல்கின்றார்கள். பாதையோரங்களிலே மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய பொருட்களை இருக்கக்கூடிய வகைகளில் இருந்து அதிலே விமோசனத்தை கொடுப்பது சதக்கா என்றால், நாங்கள் பாதையிலே செல்கின்றோம், பாதையோரத்திலே சில மக்கள் கதைத்துக் கொண்டு கூத்து போட்டுக் கொண்டு அவர்களுடைய மோசமான பழக்கங்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் அங்கே இருக்கின்ற பொழுது அதை ஏனையவர்களுக்கு இடையூறாக இருக்கிறது, அவர்கள் செய்கின்ற அந்த செயல் ஹராமான செயல், அதை அது ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய பண்பு அல்ல. பாதையோரங்களில் இருந்து சஹாபாக்களுடைய காலத்திலும் ஒரு சில சஹாபாக்கள் வீட்டிலே அவர்களுடைய விருந்தாளிகள் வந்தால் கூட வீட்டிலே உட்கார வைத்து கதைக்க முடியாத அளவுக்கு வீடு இடம் கொடுக்கவில்லை. சிறிய குடிசையாக இருந்த சஹாபாக்கள் என்ன தெரியுமா செய்தார்கள், ஒரு சில சஹாபாக்கள் பாதையிலே உட்கார்ந்து ஓரமாக இருந்து கதைக்க ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய விஷயங்களை, கெட்ட விஷயங்கள் அல்ல, மோசமான விஷயங்கள் அல்ல, ஆபாசமான காட்சிகளை பகிரக்கூடியவர்களாக அல்ல, தேவையில்லாத பழக்கத்திலே அல்ல, தீனுடைய காரியம்தான், குடும்ப விஷயங்கள் தான், வியாபார விஷயங்கள் தான், நல்ல விஷயங்களை தான் பேசினார்கள். பேசுகின்ற பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த பாதையோரங்களிலே நீங்கள் உட்கார்ந்து கதைத்துக் கொண்டிருப்பதை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். கவனமாக நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அதற்கு சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் சொல்லலாம், எங்களோட வீட்டில அந்த யாராவது வந்து விட்டால் கூட யார சொல்லலாம், பெண்கள் இருக்கிறார்கள், கதைப்பதற்கான இடமே இல்லையே யார சொல்லா, என்ன செய்வது, நாங்கள் எங்கே கதைப்பது, மஸ்ஜிதிலே உலகத்துடைய விஷயங்களை பேச முடியாது, மஸ்ஜிதிலே உலக விஷயங்களை பேச முடியாது, நாம் எங்குதான் யார சொல்லலாம் கதைப்பது. அதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், சரி அப்படித்தான், ஒரு இக்கட்டான நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டுகிறது, பாதையில் நின்றுதான் நீங்கள் கதைக்க வேண்டுமாயேன், பாதையினுடைய ஒழுக்கங்களை, அதனுடைய உரிமைகளை, பாதையினுடைய உரிமைகளை நீங்கள் செலுத்தி விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். பாதையினுடைய உரிமைகள் என்றால் என்னது, ரோட்ல இருக்கின்ற பொழுது அதனுடைய ஹக்கு, அதனுடைய உரிமைகள் என்ன தெரியுமா, அதிலே யாரெல்லாம் போவார்களோ, யாரெல்லாம் போவார்களோ, போகின்ற பொழுது அவர்களுக்கு இடையூறாக நீங்கள் இருந்துவிடக் கூடாது, உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய செயற்பாடுகளை மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் அவர்களுக்கு நொந்துவிடக்கூடிய அமைப்பிலே, அவர்கள் மனசை கஷ்டப்படக்கூடிய அமைப்பிலே நடந்துவிடக் கூடாது என்ற தெளிவுகளை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியான இக்கட்டான நிலைமையிலே இருந்த சஹாபாக்களுக்கு சொல்கின்றார்கள் என்றால், சகோதரர்களே, எங்களுடைய சமூகத்திலே சில மக்கள் இருக்கிறார்கள், எப்பொழுது பார்த்தாலும் பாதையிலே உட்கார்ந்து போபவர்களுக்கு, வரக்கூடியவர்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடியவர்கள். இது மோசமான பழக்கம். குறிப்பாக ரமலானுடைய காலத்திலே, குறிப்பாக ரமலானுடைய காலத்திலே கண்ணியமானவர்களே, இரவு நேரங்களிலே இருந்து விளையாடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். நேற்றிரவே ஆரம்பித்து விட்டார்கள் எங்களுடைய சிறியவர்கள், நேற்றிரவே ஆரம்பித்து விட்டார்கள். கண்ணியமானவர்களே, ரமலான் வருவதற்கு முன்னால் சில பிற மத சகோதரர்கள் மூலமாக வந்த எச்சரிக்கை என்ன தெரியுமா, என்ன தெரியுமா, நோன்பு காலம் வருது, உங்களோட முஸ்லீம்கள் பாதையில ரோட்லையும் அங்கேயும் இங்கேயும் விளையாடுவார்கள், அது சில நேரத்தில் எங்கட வீடுகளுக்கு அது கஷ்டமாக இருந்தா, எங்களுக்கு கஷ்டமாக இருந்தா, நாங்கள் என்ன சரி செய்வோம், அதுக்கு பின்னால் எங்கள்கிட்ட ஒன்று சொல்லுவானா. இதுதான் வந்த எச்சரிக்கை. சகோதரர்களே, ஏதாவது நடந்திருக்கு பின்னால அவரை தேடி இவரை தேடி அங்க சொல்லி இங்க சொல்லி அவரை குறை சொல்லி அந்த கூட்டத்தை குறை சொல்லி இந்த கூட்டத்தை குறை சொல்லி அரசாங்கத்தை குறை சொல்லி அந்த இதை குறை சொல்லி எந்த தவறும் இல்லை, நாமே தான் எங்களுக்கு நாசத்தை அள்ளி போட்டவர்களாக மாறுவோம். அதுதான் இன்று நடக்கிறது எமது நாட்டிலே, அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நாமே தான் எங்களுக்கு கரை பூசிக்கொள்கின்றோம் சகோதரர்களே. புனித ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் எவ்வளவு நல்ல இபாதத்துகளை செய்ய வேண்டும். இதற்கு பதிலாக பாதையிலும் அங்கும் இங்கும் வீடு இல்லாதவர்கள் போல், அவர்களுக்கு பெற்றோர் இல்லாதவர்களைப் போல் பாதையிலே உட்கார்ந்து கொண்டு மிக கேவலமான அமைப்பிலே இருக்கின்றார்கள் சகோதரர்களே. இதனை கவனியுங்கள், பொறுப்பாளர்கள் கவனியுங்கள், பெற்றோர்கள் கவனியுங்கள் சகோதரர்களே. இல்லாவிட்டால் எங்களுடைய சமூகம் எங்கே போய் நிற்பார்கள்? இன்னும் அதே பழைய கூத்திலே நாங்கள் இருப்பதா சகோதரர்களே? இல்லை, விளையாடத்தான் வேண்டும், விளையாடத்தான் வேண்டும். அதுக்குரிய நேரத்தை ஒதுக்குங்கள். விளையாட வேணாம் என்று சொல்லவில்லை, தாராளமாக இடங்கள் இருக்கிறது விளையாடுவதற்கு. பாதையிலே போகிறார்கள், வாகனம் செல்கிறது, அவர்களுக்கு இடையூறாக இருக்கிறது. ஏதாவது நடந்துவிட்டால் ஏதோ வாகனத்தை கொண்டு எங்களுக்கு வேறு என்று அவர்கள் முட்டிவிட்டார்கள் என்ற கதைகளை ஏன் சொல்ல வேண்டும், ஏன் சொல்ல வேண்டும்? கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இவ்வாறான குணங்களை விட்டு நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இடையூறு செய்யக்கூடாது. இப்படி இடையூறு செய்வது ஹராம். இடையூறு செய்யாமல் யாருக்குமே நல்லவாக நாங்கள் நடந்து கொள்வதுதான் எதை சொல்ல வருகிறேன், ஆகப்பெரிய ஒரு சதக்காவாக இருக்கிறது, ஆகப்பெரிய ஒரு சதக்காவாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இன்னும் நாங்கள் சதக்காவுடைய அமைப்பை பார்க்கின்ற பொழுது எல்லா விதத்திலும், எல்லா விதத்திலும் சதக்கா கொடுக்கலாம். அதிலே குறிப்பாக எங்களுடைய பிள்ளைகளுடன் நாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறை, பிள்ளைகளுடைய பேசக்கூடிய வார்த்தை, இதை நல்ல வார்த்தை பேசுகிறோம், அது ஒரு சதக்காவாக இருக்கிறது. ஒரு முஸ்லிம் எங்களுக்கு சலாம் சொல்கிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிறார், அவருக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். பதில் சொல்லுவது கட்டாயம். அவ்வாறு சொல்லுவது ஆகப்பெரிய ஒரு சதக்கா. ஒருவரை பார்த்து தபஸ்ஸுமு கஃபி வஜ்ஹி அகீக சதக்கா, ஒருவரை பார்த்து மகிழ்ந்து விடுவது, புன்னகைத்து விடுவது, சந்தோஷமாக சிரித்து விடுவது இருக்கிறது. ஒருவரை பார்த்தால் கடுகடுத்து விடுவது அல்ல, ஒருவரை பார்த்து சிரிப்பதும் ஒரு சதக்கா, சிரிப்பதும் ஒரு சதக்கா. அப்படி எங்களுடைய எங்களுடைய பண்புகளால், எங்களுடைய தன்மைகளால், எங்களுடைய செயல்களால் எத்தனையோ சதக்காக்கள். ஒருவர் பல கோடி ரூபாய்களை சதக்கா செய்கிறார், இவர் சலாத்துக்கு பதில் சொல்கிறார், அவருக்கும் சதக்காவுடைய நன்மைதான், இவருக்கும் சதக்காவுடைய நன்மைதான். ஆனால் தராசரங்கள் வித்தியாசமாக இருக்கலாம், தராதரங்கள் வித்தியாசமாக இருக்கலாம் சகோதரர்களே. சஹாபாக்களிலே ஒரு கூட்டம் வந்து ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்னார்கள், ஒரு ஏழை கூட்டம் வந்து சொன்னார்கள், யார் சொல்லலாம், இந்த செல்வந்தர்கள் எல்லாம் எங்களை விட்டு முந்தி விடுகின்றார்களே, யார் சொல்லலாம், செல்வந்தர்கள் எங்களை விட முந்தி விடுகின்றார்களே. ஏன்? அவர்கள் எங்களை போல அவர்களும் யுசல்லூன கமான சல்லி, நாங்கள் தொழுவது போன்று அவர்கள் தொழுகின்றார்கள். வயசூமூன கமான சூமு, நாங்கள் நோம்பு பிடிப்பது போல அவர்களும் நோம்பு பிடிக்கிறார்கள். நாங்கள் செய்கின்ற காரியங்களை போல செய்கிறார்கள், ஆனால் எங்களை விட அவர்கள் முந்தி விடுகின்றார்கள். எதிலே தெரியுமா? வயசூனிஹிம், அவர்களிடத்திலே இருக்கின்ற மேலதிக பொருட்களை பணங்களை வைத்து அல்லாஹ்வுக்காக சதக்கா செய்து அவர்களை அவர்கள் எங்களை விட முந்தி விடுகின்றார்களே, யார் சொல்லலாம். சதக்காக்கள் செய்பவர்கள் எல்லோரையும் விட முந்தியவர்களாகத்தான் இருப்பார்கள், ஒரு படித்தரம் மேலதான் இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த அந்த ஏழை சஹாபாக்களை ஆறுதல் படுத்தினார்கள். யார் சொல்லலாம், எங்களிடமும் அந்த பணம் இருந்தால், அந்த செல்வம் இருந்தால் யார் சொல்லலாம், நாமும் சதக்காவை செய்வோமே யார் சொல்லலாம். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் நல்ல வார்த்தை இருக்கிறதே. நீங்கள் குல்லு தஸ்பீஹத்தின் சதக்கா, ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லுகிறீர்கள், அது ஒரு சதக்கா. வகுல்லு தஹ்மீதத்தின் சதக்கா, நீங்கள் சொல்லுகின்ற அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை சதக்கா. நீங்கள் சொல்லுகின்ற தக்பீரா, அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை சதக்கா. நீங்கள் சொல்லுகின்ற தஹ்லீலா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைகள் சதக்காவாக இருக்கிறது. அதே போன்று நீங்கள் செய்கின்ற இப்படியான அமல்கள் ஆகப்பெரிய சதக்காவாக இருக்கிறதே என்று அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏழை சஹாபாக்களை ஆறுதல் படுத்தினார்கள். அதனால் கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எதை சொல்ல வருகிறேன், சதக்காவுடைய மாதம் வந்திருக்கிறது. தாராளமாக தேவையுள்ளவர்களை பார்த்து சதக்காக்களை கொடுங்கள். தேவை இல்லாமல் எத்தனையோ மக்கள் வருகின்றார்கள் தான். சிலர்களுடைய பண்பு என்ன தெரியுமா, ரமலான் மாதம் வந்துட்டா அவர்கள் பிச்சைக்காரனாக ஆகின்றது. ரமலானுடைய மாதம் வந்துட்டா அல்லாஹ் எங்களை பிச்சைக்காரனாக மாத்தலையே. சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை கொடை வள்ளல்களாகத்தான் வைத்திருக்கிறான். ரமலானுடைய காலத்திலே இருப்பதில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாம், இருப்பதில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாம் எதற்கு பிறரிடம் கையை ஏந்தி பிச்சை கேட்பது? சகோதரர்களே, பாதை ஓரங்களிலே பார்க்கின்ற பொழுது ரமலான் மாதம் வந்தால்தான் நிறைய பேர் பிச்சைக்காரர்களாக இருப்பார்கள். இதே நேரத்திலே தேவையுடையவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஒரு தேவையை அவர்கள் எப்படி அடைவது என்று மனசு வெட்கப்பட்டு கொண்டு மனசிலே பல கூச்சங்களை வைத்துக் கொண்டோ எத்தனையோ சமூகத்திலே மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். சில மூத்தவர்கள் இருப்பார்கள், கௌரவமானவர்கள் இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, அவர்களை தேடி அந்த சதத்தாக்களை கொடுங்கள். சகோதரர்களே, வரக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த 10 ரூபாயையும் 20 ரூபாயையும் 50 ரூபாயும் மாற்றி வைத்துக் கொண்டு அந்த பணங்களை சதக்கா கொடுக்கிறேன், பெரியோர் தனவந்தர் என்று தன்னை ஆள் காட்டிக்கொள்ளக் கூடாது. சகோதரர்களே, அந்த யாராவது வீட்டுக்கு வந்தால் கொடுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் இதனை அவர்களுக்கு கொடுப்பதோடு அவர்களுக்கு ஒரு புத்தியை சொல்லி அனுப்புங்கள். அவர்களை இனம் காணுங்கள், எந்த நோக்கத்திலே வருகிறார்கள். இல்லாவிட்டால் சமூகத்திலே இந்த பிச்சைக்கார வடிவத்திலே உள்ள இந்த கோழைத்தனமானவர்கள் அதிகரிப்பார்கள். சகோதரர்களே, அதிகரிப்பார்கள். இனம் காணுங்கள், யார் எந்த நோக்கத்திலே வருகிறார். முடியுமா எங்களுக்கு அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்வதற்கு, அவருக்கு ஒரு ஏதாவது தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா? செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுடைய சொத்திலே பறக்க செய்வார். கண்ணியமானவர்களே, இல்லாவிட்டால் அவர் சின்ன சின்ன காரியத்துக்குத்தான் வருகிறார் என்றால் அது அவர் பழக்கம். அவரை கவனிக்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு கிடையாது. தேவை உள்ளவர்களை பாருங்கள், தேவை உள்ளவர்களுக்கு சதக்காவை கொடுப்பதுதான் நன்மை அதிகமாக இருக்கிறது. எத்தனையோ பேர்களை பார்க்கிறோம் குறை சொல்வதற்கில்லை. சகோதரர்களே, கொடுப்பவர்கள் கொடுக்கின்றார்கள், கொடுப்பவர்கள் நல்ல முறையிலே கொடுக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லா, சில மக்களை பார்க்கிறோம் தன்னிடத்திலே கடையிலோ ஃபேக்டரியிலோ கம்பெனியிலோ தன்னுடைய ஏதோ ஒரு அமைப்பிலோ இருக்கக்கூடியவர் அவர்களுக்கு கீழே உள்ளவர்களுக்கு சதக்காவை கொடுப்பார்கள் இல்லையே, சதக்காவை கொடுக்கின்றதில்லையே. அவர்கள் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு, தன்னுடைய கடையிலே வேலை பார்ப்பவர்களுக்கு வெறும் அந்த சம்பளத்தை மாத்திரம்தான் கொடுக்கின்றார்கள். அவர்களுக்கு ஏதாவது தனக்குரிய கஷ்டம், ஏதாவது பிரச்சனை, ஏதாவது நெருக்கடி வந்துவிட்டால் தான் செய்யக்கூடிய முதலாவது சதக்கா யாருக்கு தெரியுமா? தனக்கு மிக நெருக்கமானவர்களுக்கு செய்கின்ற சதக்கா. சதக்காவிலே அலா அக்ரபிக்கும், உங்களிலே இருக்கின்ற மிக நெருக்கமானவர்கள். அஸ்ஸதகத்து அலல் கரீப் அஃதலு சதகா, சதக்காவில் மிகச்சிறந்தது எங்களுக்கு மிக நெருக்கமானவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சதக்கா. எங்களிடத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு, எங்களுடைய அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு தாராளமாக கொடுங்கள். அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வையுங்கள். ஏன், அவர்கள் எங்கே போவார்கள்? அவர்களுடைய தொழில் செய்வதற்கான நிமித்தம் உங்களிடத்தில் வந்திருப்பார்கள். முழு நேரத்தை உங்களிடத்திலே ஒப்படைத்திருப்பார்கள். அவர்களை கவனிக்காதே, நாங்கள் எல்லோருக்கும் கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை, எங்க ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்திலே பெரிய பேரை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய குடும்பத்தை பார்த்தால், தன்னுடைய சகோதரியை பார்த்தால் பிறரிடத்திலே கையேந்தி நிற்கின்றாள். தன்னுடைய சகோதரி தன்னுடைய கல்யாணத்துக்கு, தன்னுடைய வீட்டு கூலி கட்ட முடியாது, தன்னுடைய நோய்க்கு மருந்தெடுக்க முடியாது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாடசாலை செலவினங்களுக்கு செலவு அளிக்க முடியாத அளவுக்கு பிறரிடத்தில் கையை எழுதுகிறார். ஆனால் அந்த சகோதரியினுடைய சகோதரர்கள் எத்தனையோ பேர் நல்ல தொழில் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், நல்ல வசதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், நல்ல அமைப்பிலே கையை இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நெருக்கமானவர்களை பாருங்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பத்தை பார்த்தால் இந்த சமூகத்திலே அந்த கஷ்டமுடையவர்களை காண முடியாது, கஷ்டமுடையவர்களை காண முடியாது. சகோதரர்களே, நெருக்கமானவர்கள் சகோதரர்கள் சகோதரிகளை பாருங்கள், மிக குடும்பத்தை நெருக்கமாக பாருங்கள். இவைகளைத்தான் நாங்கள் அதிகமாக பார்க்க வேண்டும். நெருக்கமானவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சதக்கா தான் மிக சிறப்பான சதக்கா. வேலைக்காரர்களுக்கு கொடுங்கள், எங்களுடைய ஊழியர்களுக்கு கொடுங்கள், ஸ்டாஃப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லா கொடுங்கள். சகோதரர்களே, தான் வசிக்கக்கூடிய இடத்திலே பக்கத்து வீட்டிலே கஷ்டமுள்ள மனிதர் இருக்கிறாரா, அவருடைய கஷ்டத்தையும் போக்கிவிடுங்கள். இந்த சதக்காக்களை கொடுங்கள் சகோதரர்களே, அல்லாஹ் உங்களுடைய சொத்துக்களை மறக்க செய்வார், அதிலே பொருளாதாரத்திலே பாதுகாப்பை அல்லாஹ் நிச்சயமாக வழங்குவார். இந்த சதக்காவுடைய தன்மை எங்களிடத்திலே மிக குறைவாக இருக்கிறது. அதனால தான் நாங்கள் இந்த சதக்காவுடைய தன்மையை எல்லோருமாக செய்வது. கஷ்டமாக சாதாரண அமைப்பில் ஒரு மனிதர் இருக்கிறார், விசேஷமாக நோம்புடைய காலம், நோம்புடைய காலம் நோன்பு திறக்க வைப்பதற்கிறதே இதோர் எவ்வளவு பெரிய ஒரு சுன்னத், எவ்வளவு பெரிய நல்ல நன்மையான காரியம். நோன்பு நோட்டவருக்குரிய நன்மையை அப்படியே அல்லாஹ் இந்த மனிதருக்கும் கொடுக்கிறார், பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். அந்த அளவுக்கு பரக்கத்தான ஒரு ஒரு நல்ல ஒரு காரியம் தான் இஃப்தாருடைய அமல். அதற்காக இந்த இஃப்தாருடைய அமலை ஆடம்பரமாக ஆக்கிக் கொள்ளக் கூடாது. பெரும் பெரும் ஹோட்டல்கள்ல கொண்டு போய் அல்லது பெரும் பெரும் செலவழித்து வீணான அமைப்பிலே செலவழித்து இந்த இஃப்தாரை எங்களுக்கு அமைத்துக் கொள்ளக் கூடாது. எளிமையான அமைப்புல, நாங்கள் சாதாரண அமைப்புல நாங்கள் என்ன செய்யலாம், அந்த இஃப்தாரை நாங்கள் கொடுக்கலாம். இன்றைய கால இஃப்தாருடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்கிறது, எங்கே வசதி உள்ளவர்கள், எங்கே நல்ல ஏதோ ஒரு அமைப்புல சமூகத்திலே பதவி உள்ளவர்கள் இருக்கிறார்களோ இவர்களை இனம் கண்டு மாத்திரம் அந்த இஃப்தாருடைய வைபவங்கள் நடாத்தப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அதுல ஏழைகள் கூப்பிட வேண்டும், ஏழைகளை கூப்பிட வேண்டும், கஷ்டமுள்ளவர்களை கூப்பிட வேண்டும். ஏழைகள் யாராவது வந்துவிட்டால் அவர்களை ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு, அவர்களை ஒரு புறம் அவர்களுக்கென்ற ஒரு தனியான இடத்தை ஒதுக்கிவிடுவது இல்லை சகோதரர்களே. எல்லோரையும் அழைக்க வேண்டும், எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். முடியுமானவர்கள் அந்த அமலை செய்யுங்கள். எங்களுடைய வீட்டிலே நாங்கள் இஃப்தாருக்காக எதையாவது செய்வோம், செய்வது ஒரு நாளைக்கு ஒருவரை அழைத்து கொஞ்சம் வாங்க எங்களை வீட்டுக்கு இன்னைக்கு நீங்க இஃப்தார் செஞ்சுட்டு போங்க. ஒரு கஷ்டமான மனிதரை, ஒரு தேவையுள்ள மனிதரை, ஒரு முசாஃபிரை நீங்க கூப்பிட்டு கொடுங்க, அல்லாஹ் அதுல பரக்க செய்வான். அதனால இன்று நாங்கள் உலகத்திலே பல அமைப்பிலும் எல்லா மக்களுடன் நடந்து நல்ல முறையிலே நடக்க வேண்டிய ஒரு காலத்திலே இருக்கிறோம். இந்த இஃப்தாருடைய அமலையும் செய்கிறோம். நாட்டிலே எங்க இருந்தாலும் சகோதரர்களே, இஃப்தார் செய்கின்ற பொழுது நாங்கள் குறிப்பாக அந்நிய மக்களை கூப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள், அந்நிய மக்களை கூப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். சகவாழ்வுடன் நடக்க வேண்டும், ஒற்றுமையுடன் நடக்க வேண்டும், அந்நிய மக்களுடன் சகவாழ்வுடன் இருக்க வேண்டும் தான். அதற்காக எங்களுடைய இபாதத்திலே அவர்களுடன் என்ன சகவாழ்வு சகோதரர்களே, மஸ்ஜிதுக்குள்ளே நாங்கள் அழைத்து அந்நிய மத தலைவர்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு இஃப்தாரை போட்டு அவர்களுக்கு ஒரு ஒரு நிகழ்ச்சியை செய்து அது மஸ்ஜிதுக்குள்ளே செய்ய வேண்டிய அமல் அல்ல, அதற்கென்று வேறு இடங்கள் இருக்கிறது, அங்கே கொண்டு செய்யுங்கள். அதனாலே நாங்கள் எங்களுடைய இஃப்தாருடைய வைபவங்களை கூட அதிலே அந்நிய மக்களை அழைப்பதிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள். இதைத்தான் இன்று எங்களுடைய ஜமீசுலமாவும் எதிர்பார்க்கிறது. அந்நிய மக்களை இஃப்தாருக்கு கூப்பிடுவதை முற்றாக தவிர்த்து கொள்ளுங்கள், முற்றாக தவிர்த்து கொள்ளுங்கள். அதுதான் நல்லது, அதுதான் நல்லது. அவர்களுக்கு வேறு வேறு அமைப்பிலே இல்லாவிட்டால் அவர்கள் வந்துவிட்டால் அவர்களை கவனிக்காமல் எங்களுடைய இஃப்தாருடைய அமலில் நாங்கள் இருப்போம், அவர்களை கவனிக்க கிடைக்காது, அதிலே பல குறைகள் வந்துவிடும், அதிலே பல குறைகள் வந்துவிடும். அதனால் கண்ணியமானவர்களே, இஃப்தாரை சிம்பிளாக லேசாக சாதாரணமாக அமையுங்கள். சதக்காவை அதிகமாக கொடுங்கள். தேவையுடையவர்கள் இருப்பார்கள், அவர்களை கவனியுங்கள். நோன்பை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நோன்பு காலங்களிலே எங்களுடைய வார்த்தைகளை அளந்து பேசுங்கள், தன்மைகளை அளவோடு அழகாக செய்யுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹோ எங்களுடைய இந்த ரமலானுடைய மாதத்தை பாதுகாத்து தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய ரமலான் மாதத்தை அடைய வைத்திருக்கிறாய், உனக்கே அனைத்து நன்றிகளும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த வந்திருக்கக்கூடிய ரமலானை சீராக சந்தோஷமாக செழிப்பாக சரியாக கழிக்க நீயே உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், மோசமான காரியங்கள், மற்றவர்களுக்கு இடையூறு செய்வது, மோசமான தன்மைகள், மோசமான வார்த்தைகள், மோசமான செயல்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. சிறந்த நோன்புகளை, சிறந்த இபாதத்துகளை, சிறந்த பிரார்த்தனாவத்துகளை நல்லடியார்கள் செய்தது போன்று எங்களுக்கும் செய்ய நீயே அருள் பாலிப்பாயாக. வாஹ தவானா அலி ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.